திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இந்த குரு வந்து இறைவனுக்கு நிகர் என்று சொல்லக்கூடிய சிவ தர்மோத்திர பாடல். ஒப்பிலாத ஒருவன் சிவன் ஓதிய ஒப்பிலாத உரை தன்னை உரைத்து அகத்து ஒப்பிலாத உணர்வு ஆக்கிடும் உத்தமன் ஒப்பிலாத அரணே என ஓர்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சிவபெருமான் யாருக்கும் இணை இல்லாதவர், அதான் ஒப்பிலாத ஒருவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் அருளியது ஆகமங்கள், அதற்கு நிகரான நூலே கிடையாது. அந்த நூல்களுடைய சிவாகமங்களின் உட்பொருளை மாணாக்கர்கள் தெளிவாக தன்னுடைய நெஞ்சிலே பதித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடிய ஞானாசிரியர்கள். அவங்க தோற்றத்தல மனிதராக இருப்பார்கள், ஆனால் உபதேசிக்கும் சிறப்பு காரணமாக சிவபெருமானாகவே அவரை கருத வேண்டும். சிஷ்யர்கள்லாம் குருவை வந்து சிவமாகவே கருதணும். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். அழகாக அதிவீர நம்ம பாண்டியருடைய நருந்தொகை இப்படி சொல்லுது. நமக்கு அதாவது ஆயுத பூஜை அன்று குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு சொல்லி குருவை வணங்குற பழக்கத்தை இன்னைக்கு வச்சிருக்காங்க. குருட்ட அன்னைக்கு போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதன் முருகப்பெருமானை குருவாக அழைக்கின்றார். குருவடிவாகி குவலையின் தண்ணில் என்று அவ்வைப்பாட்டி விநாயகப் பெருமானை குருவாக வைக்கின்றார். அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை என்று மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். குருவே சிவம் என கூறின நந்தி என்று திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே சொல்லி இருக்கின்றார். தாய்மான சுவாமிகளும் மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரு மௌன குருவே என்று தன்னுடைய குருநாதரை போற்றுகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால குருவை நாம் போற்ற வேண்டும் என்பது, அவர் குரு வந்து சிவனுக்கு நிகர் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு அழகாக நமக்கு அதுல எடுத்து உரைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மேலும் அந்த குருவை வந்து சிவமாக கருதி வழிபாடு செய்ய வேண்டும் என்றதை மேலும் மற்றொரு பாடல்ல சிவ தர்மோத்திரத்துல அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார் மறைஞான சம்பந்த பெருமான். அதற்கு அடுத்தபடியாக ஆசானுக்கு அருநிதியம் முதல் அளிக்க அடல் அரசன் தூசாதி மற்றையரும் தமக்கு இயன்ற தொகை செய்க நேசார பூசையினை பூசுரர்க்கு நிகழ்த்திடுக ஈசானன் அடியார்க்கும் ஆதுலர்க்கும் இரக்கத்தால் என்று சொல்லுகிறார். ஒரு மன்னன் வந்து ஆகம நூலை கற்பிக்கக்கூடிய ஆசானுக்கு பொருள் அணிகலன்கள் நல்ல ஆடைகளை எல்லாம் நிரம்ப தர வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் தம்மால் இயன்ற பலவகை பொருளையும் அழிக்க வேண்டும். கற்றலையும் கற்பித்தலையும் தவிர வேறு தொழிலே செய்யாத வேதியனை வணங்க வேண்டும். மனம் இறங்கி சிவனடியார்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்து அவர்களுடைய அருளை பெற வேண்டும் என்று அழகாக நமக்கு சொல்லியிருக்க, குருவுக்கு எங்கனம் மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆனா அந்த குருவை நிந்திச்சுதான் பலர் என்ன செய்யறாங்க, துன்பப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஓரெழுத்து ஒரு பொருள் உணர கூறிய சீரெழுத்தாளரை சிதைய செப்பினோர் ஊரிடை சுணங்கனாய் பிறந்து அங்கு அங்கோருகம் பாரிடை கிருமியாய் படிவர் மண்ணிலே. அப்படி ரொம்ப இழிந்த நிலை குரு நிந்தை செஞ்சா, குருவை துடிக்க துடிக்க வேதனைப்பட வச்சா என்ன மாதிரினா ரொம்ப இழிந்து பேசுவாங்க. அவங்களை எவ்வளவு அவமரியாதை பண்ணணுமோ பண்ணுவாங்க. தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க, ஆனா ஒரு குருவை மதிக்காமல் இருப்பார்கள். அந்த ஓரெழுத்து ஒரு ஒவ்வொரு பொருள் அப்படிங்கிறது அஞ்செழுத்து, அஞ்செழுத்தோட ஐந்தெழுத்து அருள்நிலை உணர்த்தல் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி அந்த நம்ம சைவ சித்தாந்தத்துல திருவருட் பயன்ல சொல்லப்பட்டிருக்கு. இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி உர நிற்கும் ஓங்காரத்துள். இதெல்லாம் என்னதுன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சந்தான குறவர்கள் இல்லாட்ட இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா? அப்போ இறையருளும் குருவருளும் நமக்கு எவ்வளவு முக்கியம், சரி இந்த நூல்கள்ல இந்த விஷயம் இருக்குன்னு யார் வெளிக்கொணர்ந்தா, அந்த காலத்துல யார் வெளிக்கொணர்ந்தா, இந்த காலத்துல இதை யார் எடுத்து சொல்லுகின்றார்கள், அதை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பொருள் தருகிறதுன்னு அஞ்செழுத்தை பத்திலாம் விரித்து சொல்ல, சுருக்குனா பிரணவம், விரித்தால் பஞ்சாட்சரம்னு பார்த்தோம். அப்படி அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு அப்படிங்கறத உணர்த்தும்படியாக யார் கூறினார்களோ அப்படிப்பட்டவர்களை, அதாவது கீர்த்தியோடு சீர எழுத்தாளன், கீர்த்தியோடு கூடிய எழுத்தாளனாகிய அந்த குருவை சிதைய செப்பினோர் அப்படின்னா, அவங்க மனம் உடையும்படி யார் பேசினார்களோ அவங்க ஊரிடை சுணங்கன் அப்படின்னா, ஊர் சுத்திர தெருநாயா பிறந்து ஓர் யுகம், ஒரு யுகமே நாயா தெரியணும். எவ்வளவு கஷ்டம், வீட்டுல இருக்கிற நாய்க்காவது ஏதாவது அதுக்கு வயிற்றுக்கு போட்டு அதை ஒரு குளிப்பாட்டி வச்சு அதை கொஞ்சம் சில பேர் அதை செல்லமாலாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, குழந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பாங்க, தெருநாய்க்கு என்ன இருக்கும்? அப்ப அந்த தெருநாய தெரியாம இருக்கணும்னா குருவை நிந்திக்காமல் இருக்க வேண்டும், குருவை பழித்து பேசாமல் இருக்க, குரு மனம் சிதைய கூடாது, மனம் நோக கூடாது குரு வந்து. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு யுகம் அப்படி நாயா அலைஞ்சு திரிஞ்சதுக்கு அப்புறம் புழுவா பறக்குமா, எவ்வளவு அசிங்கம், புழு எதுல எல்லாம் இருக்கும், மலத்துல இருக்கும், அழுகி போன உடம்புல இருக்கும், என்னெல்லாம் கெட்ட சாக்கடையில இருக்கும், என்னதெல்லாம் கெட்டதோ அதுல பூரா புழு இருக்கும். அப்ப புழுவான பிறவி வேண்டாம்னா நம்ம நிச்சயமாக நம்முடைய ஆச்சாரியனை இழித்து பேசக்கூடாது, அவங்க மனநிலை கெடும்படியாக அவதூறை பேசக்கூடாது. அப்ப குருவை பேணணும், பேணாட்டாலும் நிந்திக்காமலாவது இருக்க வேண்டும். அப்படி நிந்தித்தால் அந்த பாதுகாப்பே இல்லாத ஊர் நாயா தெரிந்து அப்புறம் செயலற்று கடக்கக்கூடிய புழுவாகவும் தான் பிறக்கணும். அப்ப என்னைக்கு நம்ம அழுக்கு மலம் அது நீங்கி இறைவனை அடைய முடியும்? ஆகையால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை திருமூல தேவன் நாயனார் மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக பத்தினி பக்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தவர் அத்தமும் ஆவியும் ஆண்டொன்றில் மாண்டிடும் சத்தியம் ஈது சதானந்தி ஆணையே என்று சொல்லுகிறார். கற்புடைய மங்கையருக்கும் சிவனடியாருக்கும் யாரு தீங்கு செஞ்சாங்களோ அவங்க கண்டிப்பாக அழிவாங்க. அத பத்தினின்னு சொல்லப்பட்ட நமக்கு தெரியும், பக்தர்கள்னு சொல்லப்பட்டால் நமக்கு தெரியும், தத்துவ ஞானினா மெய்ஞானிகள், சித்தம் கலங்கன அவங்களுடைய மனங்களை சிதைவு செய்ய கூடாது. அப்படி யாரு சிதைவு செய்தார்களோ அவங்களுடைய அத்தம்னா பொருள், அந்த பொருளும் உயிரும் ஓராண்டுக்குள்ளேயே அழிந்துவிடும், இது சத்தியம் அப்படின்னு சதாசிவத்தின் மேல் ஆணையிட்டு கூறுகின்றார். அது மாதிரி அந்த ஓரெழுத்தேன்னு அந்த மந்திர உபதேசம் செஞ்ச அந்த பெரிய தபத்தவுடைய குருவை மனநோக அவங்களுக்கு தீமை செய்த, சில பேரை பார்த்தீங்கன்னா முதல்ல குரு குருமாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவுக்கு அவ்வளவு துன்பம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இழிந்த நாய 100 பிறவி எடுத்து அதுக்கப்புறம் புலையராக மண்ணில் பிறந்து திரிவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 100 பிறவி நாயா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த புலையனாக பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது போன்ற தவறுகள் இழைப்பதை நிச்சயமாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பு அழிந்திடும் வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாகுமே நம் நந்தி ஆணையே அப்படின்னு சொல்றாரு. அடியார்களுக்கு தீங்கு செய்யவே கூடாது சிவனடியாருக்கு. சிவனடியார் மனம் கலங்குனா தேசம் நாடு இதோட சிறப்புக்கெல்லாம் அழிந்து ஆட்சி பீடமும் நாசமாயிரும், இது சிவபெருமான் மேல் ஆணை என்று எடுத்துரைக்கின்றார். அதனால அந்த மனம் அவங்க திருவுள்ளம் வந்து கொதிச்சு கருக கூடாது, மனம் கருகுச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க சினந்தாச்சுன்னா செல்வம் புகழ் கல்வி எதுவுமே தங்காது. இப்ப பொதுவா நமக்கு ஐஸ்வர்யம் கீர்த்தி வித்தை எல்லாம் இருக்கணும் நம்மகிட்ட, கல்வி செல்வம் புகழ்லாம். ஆனா இது மாதிரி நாம செஞ்சோம் அப்படின்னா, அந்த குருநிந்தைய செஞ்சோம் அப்படின்னா, குருவையும் சிவனடி, குரு ஒரு சிவனடியார் தானே, அந்த குருநிந்தையை செய்தோம் என்றால் நிச்சயமாக நாட்டுக்கும் மன்னனுக்கும் ரொம்ப ஒரு அழிவு அப்படிங்கறத நமக்கு அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது எற்றியிட இணைப்புருவம் இரத்தவரி ஒளி இரண்டும் பற்றியிட பறிவொழிய குறவன் ஒரு பார்த்தாரை எற்றி இருவழி முழுதும் எரிவிரவும் சூசி இணை உற்று உறுத்தி கார அழல் ஒழுக்கிடுவர் உணர்வு அற. ஆசிரியரை மதிக்காம ரெண்டு புருவத்தையும் மேல் நோக்கி ஏறி நிற்கும்படியாக செவந்த கண்களால கோபத்தோட உற்று பார்த்து ஆசிரியத்தை யாரு பணிவில்லாம நடக்காங்களோ அவங்களுடைய உணர்வு மயங்கும்படியா எம்மனுடைய தூதர்கள் வந்து நெருப்புல காய்ச்சின ஊசியால எந்த கண்ணால ஆசிரியரை கோபத்தோட உற்று பார்த்தாங்களோ அந்த கண்ணுல குத்தி உப்பு மிளகாப்பொடி ரெண்டையும் கலந்து அதுல ஊத்திடுவாங்களாம். கண்ணுல ஊசியால குத்தி அதுல அது ஒரு தண்டனை தான். இங்க என்னென்ன தப்பு பண்றோமோ எம தூதர்கள் எமன் வந்து அதுக்கு உண்டான தண்டனையை புற கொடுத்து கடைசியில நரகத்திலையும் போட்டுருவான். அப்ப அந்த நரகத்துக்கு போக வேண்டாம், எம தண்டனை வேண்டாம் நினைச்சா கண்டிப்பாக குருவையும் லிங்கத்தையும் சங்கமராகி அடியாரையும் வணங்கத்தான் சேர்மை தெரியுமா, நிச்சயமா நிந்திக்க கூடாது. சந்தித்து வந்தித்து சிந்தித்து வாழ்ந்தா நமக்கு நல்லது, நிந்தித்தால் அழிவுதான் என்று அழகாக திருமல தேவநாயனார் சொல்றார். மற்றும் ஒரு பாடல்ல அழகா சொல்றார், உறவுமாய் உயிர்கற்கெல்லாம் உயிருமாய் ஒளிவு இல்லாத அரவனை அரணை நெஞ்சத்து அனிட்டரும் அவல ஆக்கை பிறவி நோய் பிணியை தீர்க்கும் பெருமையை குறவன் தன்னை கருவிய மனத்தினாலே கரிசுரும் கடையர்தாம் என்று அழகாக மறைஞான சுமந்த பெருமான் கூறுகிறார். அதாவது சிவபெருமான் எப்படி இருக்கிறார், அனைத்து உயிர்களுக்கும் சுற்றமாக அதாவது உறவாக உயிருக்கு உயிராக இரண்டற்று கலந்து புண்ணிய வடிவா இருக்கக்கூடிய சிவபெருமானை யாரெல்லாம் பழிக்கின்றார்களோ அந்த பாவியரும் இந்த பொல்லாத உடலை தரக்கூடிய இந்த பிறவிங்கிற பெரும் நோயை தன்னோட உபதேச உரையால போக்கக்கூடிய சிறப்பை உடைய ஞானாசிரியர் அவரையும் யாருமே யார் வந்து மனசால பழித்தார்களோ அவங்க மலத்தில் உள் புழுவாக பிறந்து பிறந்து இறந்து இறந்து நீங்காத துயரத்தை அடைந்து கிடப்பார்கள். சிவபெருமானையும் உபதேச குருவையும் பழித்து பேசினா எழுந்து நடமாட முடியாத முயலகன்கிற பிணி வந்து பொருந்தி யாராலையும் தடுக்க முடியாத ஒரு துன்பத்தை அடைஞ்சு மனம் கலங்கி அழுது திரிவார்கள் அப்படிங்கிறத சொல்லி அதனால நாம என்ன செய்யணும், ஆசானை மதிக்க வேண்டும். அவர் ஏவிய பணிகள் எல்லாம் கவனத்தோடு செய்து முடிக்கணும். அப்படி முடிக்காதவர்கள் ஆசிரியர் கூறக்கூடிய அறிவுரைய உணர முடியாத மனக்கோளாறு உள்ளவர்கள் அதான் இப்படி இந்த மாதிரி தவறு குருநீந்து செஞ்சா அப்படி பிறப்பாங்க, அவர் சொன்னதெல்லாம் புரியாது, அந்த மாதிரி ஒரு மனக்கோளாறோட இருப்பாங்க. செய்து முடிச்சவனை ஒருத்த நல்ல ஆசிரியர் சொன்னதை செய்து முடிக்கான், ஆனா அப்படி செய்யாமல் இன்னொருத்தன் தடுக்கிறான், அப்படி தடுத்தா அடுத்த பிறவியில அவன் ஓனானா பிறப்பான். அது மட்டும் இல்லாம ஆசிரியர்கிட்ட கோபப்பட்டவன் அவர் மேல அவற்ற பணிவில்லாம நடந்தவன் தலை சம்பந்தமான நோய்கள் அடுத்த பிறவியில வரும். அப்ப எல்லா நோய்க்கும் ஒரு காரணம் இருக்கு பாருங்க, காரணம் இல்லாம காரியம் இல்லை சைவ சித்தாந்தம் சொல்ற மாதிரி. இப்ப நம்மை நாம் பேணி கொள்ள வேண்டும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது விதிக்கப்பட்டது எது விலக்கப்பட்டது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். சன்மார்க்க சர்க்குரு சந்நிதி பொய்வரின் நன்மார்க்கமும் குன்றும் ஞானமும் தங்காத தொன்மார்க்கமாய துறையும் மறந்திட்டு பன்மார்க்கமும் கெட்டு பஞ்சமும் ஆமே அப்படின்னு. குருட்ட பொய் சொன்னா என்ன கேடெல்லாம் வரும், அதாவது நல்ல ஒழுக்கம் குன்றும். முதலாவதாக பொய் சொன்னவனோட ஒழுக்கம், அவன் குருவிடமிருந்து பெற்ற ஞானம் தங்காது. பொய் சொல்லியாச்சுன்னா இது வரைக்கும் கிடைச்ச ஞானம் பூரா இல்லாமலே போயிடும். அப்ப நமக்கு கிடைச்ச ஞானத்தை தக்க வைக்கணும்னா நம்ம பொய் சொல்லக்கூடாது, நிச்சயமா குரு முன்னால சொல்லக்கூடாது, குருவை பத்தி சொல்லக்கூடாது. அப்புறம் பழமையான உய்யக்கூடிய நெறிகளை எல்லாம் மறந்து, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆச்சாரியன் சொல்லி கொடுத்துருந்தாலும் அந்த நெறிகளை எல்லாம் மறந்து வளர்ச்சிக்கு இந்த ஆன்ம வளர்ச்சிக்கு உள்ள எல்லா வழிகளும் அழிந்து வறுமையில கடந்த பஞ்சமும் ஆமேன்னு வறுமையில வாட்டப்பட்டு கடக்கணும். இதெல்லாம் தேவையா, இதுக்கு நாம குருவை நிந்திக்காம இருந்துட வேண்டியதுன்னா, இன்னைக்கு வந்து நாட்டுல ரொம்ப மோசமான ஒரு விஷயம், உலகியல் கல்வி அல்லது ஞான கல்வி ரெண்டுல எதை எடுத்துக்கிட்டாலும் குருவை மிஞ்சணுங்கிற ஒரு உணர்வும், குருவை மதிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு தன் முனைப்பும் மிகவும் இருக்கிறது. அவங்களாம் கண்டிப்பா இந்த பாடத்தின் கருத்துக்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நரகத்துக்கு செல்லாம இருக்கணும், அந்த யமதூதர்களால தண்டிக்கப்படாம இருக்கணும்னா இந்த தப்பெல்லாம் அவங்க செய்யக்கூடாது. கைப்பட்ட பாமணி தானியடை கைவிட்டு ஏய்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும், கைப்பட்ட நெய்ப்பால் தையர் நிற்க தானர கைப்பிட்டுண்பான் போன்றும் கண்மி ஞானிக்கு ஒப்பே அப்படின்னு சொல்றாரு. கையில் அகப்பட்ட பெரிய மாணிக்கத்தை கைவிட்டுட்டு ஒரு கல்ல கையில, வெறும் சாதாரண கல்ல கையில தூக்கி கொண்டவனுடைய விதியை போன்றதுதான். கையில அழகா நெய் பால் தயிர் முதலிய நல்ல உணவு எல்லாம் இருக்க அதை விட்டுட்டு கசப்ப தரக்கூடிய உணவை உண்பவர்கள் போன்றதுதான் இந்த ஞானிக்கும் கண்மிக்கும் உள்ள வேறுபாடு என்று சொல்லுதாங்க. ஞானிய கண்மியோட எண்ணவே கூடாது. மாணிக்கத்தை எரிஞ்சிட்டு சாதாரண கல்ல சுமப்பது போலும் நெய்யை விட்டுட்டு கசப்ப உண்பதுக்கும் சமம் இது என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக மகேஸ்வரன் நிந்தை, மகேஸ்வரன் அல்லது மகேஸ்வரன், மகேஸ்வரன் என்றது சங்கமம்னு சொல்லுவோம். சிவனடியார்கள், மெய்யடியார்கள், மெய்யன்பர்கள், மகேஸ்வரர்கள் என்றெல்லாம் சொல்லப்படும். அன்பர் பணி செய்ய என்னை ஆழாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமின் தாய்மான சுவாமிகள் சொல்றாங்க. அப்ப அவங்கள நிந்தித்தால் என்ன வரும்னா ரொம்ப ரொம்ப துன்பம் வரும், கேடு வரும் அப்படிங்கிறத அழகாக எடுத்துரைக்கின்றார். ஆக என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, சிவனடியார்களுக்கு கண்டிப்பாக உபச்சாரம் செய்யணும், அல்லது உபச்சாரம் செய்ய முடியாட்டா கூட பரவாயில்ல, என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்றார். சிவனடியார்களை உபச்சாரம் பண்ணாம யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வறுமையும் வரும், கண் நோயும் வரும் அப்படின்னு சிவ தர்மோத்தரத்துல சொல்லியிருக்கு. சரி, இப்ப இவர் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். திருமூல தேவநாயனார், ஆண்டான் அடியவரார்க்கும் விரோதிகள், ஆண்டான் அடியவர் ஐயமே துன்பர், ஆண்டான் அடியவரை வேண்டாது பேசினார் தாம் தாம் விழுவது தாழ்வா நரகமே அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாரையும் ஆட்கொண்ட இறைவன் அவருடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மற்றவங்களுக்கு அவங்களுக்க பார்த்தா ஒரு விரோதி மாதிரி தோணும், ஏன்னா அவங்க அந்த உலகியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, இறைவனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்கள பாக்குறவங்களுக்குலாம் இவர் ஏதோ பித்தரோ பிசாசரோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அவங்க பாட்டுக்கு ஏதோ அந்த பிச்சை அதை ஏற்று உண்டு அவங்க பாட்டு காலம் கழிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி யாராவது வேண்டாத்தனமா பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாழ்வான நரகத்துல போய் விழுவாங்க, தவிர்க்க முடியாது. எனக்கு தெரியாது, நான் பேசவே இல்லை, இன்னைக்கு உள்ள அதாவது அதெல்லாம் நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் நீதிமன்றங்கள்லாம் வச்சாங்க. ஆனா அங்கேயும் ரொம்ப சாமர்த்தியமாக காய நகர்த்தி, அப்படி ஒரு தவறே நான் இழைக்கவில்லை என்று ஏமாத்தி வேணா யாரையாவது பொய் சாட்சி எல்லாம் சொல்ல வச்சு இந்த உலகத்தை வேணா ஏமாத்தி இங்க இருந்துக்கிடலாம், ஆனா இந்த உடம்ப விட்டு உயிர் இருந்த உடம்புதான் அழியும். இந்த அழியக்கூடிய உடம்ப வச்சுட்டு எதையோ வாழ்ந்துட்டோம் சாதிச்சிட்டோம் நம்ம நினைச்சோம்னா அது மிகப்பெரிய தவறு. அந்த அழியாத உயிருக்கு இந்த தப்பு இந்த உடம்புல இருந்து பண்ணினதுனால அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கு தண்டனை புறவும். அந்த பாடெல்லாம் அது படாம இருக்கணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். ஞானியை நிந்திப்பவனும் நலனென்றே, ஞானியை வந்திப்பவனுமே நல்வினையான கொடுவினை தீர்வார், அவன் பயம் போன பொழுதே புகும் சிவபோகமே அப்படின்னு சொல்றார். ஞானியை நிந்திப்பவனுக்கு என்ன பயன், ஞானியை வந்திப்பவனுக்கு என்ன பயன். அதாவது சிவஞானியை வணங்கக்கூடிய நல்வினையால், ஆனா நிந்திப்பவன் தீவினையால ஒளிவடைவான். ஆனா ஞானியோட வசப்பட்டாச்சுன்னா கண்டிப்பாக அந்த நிந்திச்சவனோட கொடுவினையும் அழிந்து தீமையெல்லாம் ஒளிந்து அதற்கப்புறம் அவனுக்கு கண்டிப்பாக ஞானியின் வசமானால் அவனுக்கு சிவபோகம் சித்திக்கும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இது போன்ற பல அரிய கருத்துக்களை எல்லாம் நமக்கு எடுத்து உரைத்து நம்முடைய கண்களை திறக்கின்றார். அறியாமையிலேயே இருக்கிறோம் நாம, அந்த அறியாமையை நீக்கும் பொருட்டு நமக்கு பல விஷயங்களை நமக்கு உணர்த்தி கொண்டே வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். குருவுக்கு பணிவிட செய்யணும். அதாவது சிவஞானியாகிய குருவுக்கும் திருக்கோயில திருமேனி வடிவில், அதாவது சிவலிங்க திருமேனியில எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபிரானை தான் சொல்லுவாங்க இல்லையா, சித்தியார்ல கூட நமக்கு அழகா திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் அங்கே அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி அந்த சிவலிங்க திருமேனியில எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபிரானுக்கும் சிவன் அடியாருக்கும், அதாவது குருவுக்கும் லிங்கம் லிங்கமாகிய சிவபெருமானுக்கும் சிவன் அடியாருக்கும் பணி செய்வதற்கு யார் நாணுகின்றார்களோ வெட்கப்படுகின்றார்களோ, அது மட்டும் இல்லாம அவங்கள கடந்து பேசி அவங்கள ரொம்ப துன்புறுத்தினாங்களோ அவங்கள யமனுடைய பணியாளர்கள் வந்து உடல்ல உள்ள உறுப்புகள் அனைத்தையும் சேர்த்து குண்டு கட்டா கட்டி அந்த கருமை நிறம் உள்ள வண்டுகள் தின்னுமாறு அந்த உடம்பத்துக்கு அப்படி போடுவாங்களாம். கருமையான வண்டுகள் கடிச்சு சாப்பிடும்படி இந்த உடம்ப போடுவாங்களாம். தீயில சிவந்த தீயில போட்டு தண்டிப்பாங்களாம். அந்த மணல் வந்து ரொம்ப வெப்பமா இருக்குமா, அதுல ஏதாவது ஒரு பொருளை வச்சா உருகிருமா, அப்படி வெப்பமா இருக்கிற மணல் பரப்புல கிடத்துவாங்களாம். தேவையா இந்த மாதிரி துன்பம் எல்லாம், வண்டு கடிச்சு திங்கிறதும் உடம்ப தீயில கடந்து வேகிறதும் மணல் பரப்புல கடந்தா சுகமாவா இருக்கும், கொதிக்கிற மணல்ல கடந்தா இது போன்ற துன்பங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பல இடங்களில் நமக்கு மிக மிக எச்சரிக்கையை கொடுத்து இது போன்ற துன்பங்களை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் முக்கரணங்களால் குருலிங்க சங்கம வழிபாடுகளை செய்ய வேண்டும். அதுக்குத்தான் சுவாமிகிட்ட கேட்கணும், நான் உன்னை வணங்கணும், நீ எதுக்காக எனக்கு இந்த உடம்ப கொடுத்தியோ அதை நான் அதுபடி நான் வாழணும், வணங்க தலை வைத்து வாறுகளில் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து என்று மிக அழகாக சொல்லுவார் திருவாசகத்தில். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை வினையே நெடுங்காலம் துதிக்காமலே இருந்துட்டேனேன்னு திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்றார். திரு அங்கம்மாலைன்னு உன்னை பாடி இந்த அத்தனை உறுப்பும் இறை வழிபாட்டுக்காகத்தான் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் புரியாம நமக்கு கீழே அஞ்சறி உள்ள பிராணிகளை மாதிரி நாமளும் உண்டு உறங்குவதன் வேறொன்றறியேன் பராபரமேன் வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சிற்றின்பத்திலேயே நாட்டமாக உலக போகங்களிலேயே நாட்டமாக இருந்தால் நமக்கு நிச்சயமாக அடுத்த பிறவி இழிபிறவிதான். அச்சு மாறி பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. அதனால அப்படி அச்சு மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் திருக்கோயிலில் துன்பம் செய்யக்கூடாது, திருக்கோயில் பொருட்களை களவு செய்யக்கூடாது. அப்புறம் அடியார்களுக்கும் குருவுக்கும் சிவபெருமானுக்கும் எந்த வகையான இன்னல்களையும் நம்ம செய்யக்கூடாது. கோயிலை இடிக்கிறது தரமட்டமாக்குறது, எப்பா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு வரலாறே இருக்கு. ஆனா சைவம் போய் இந்த மாதிரி தவறான வேலைகளெல்லாம் செய்யவே செய்யாது. அதனால அதையெல்லாம் நம்ம எவ்வளவு புறச்சமையெல்லாம் என்னெல்லாம் துன்பத்தை கொடுத்தார்கள் என்றெல்லாம் நம்ம பாக்குறோம். பழையாற வடதளிலெல்லாம் உண்ணாவிரதமே மேற்கொண்டார் நம்முடைய அப்பர் சுவாமிகள். வண்ணம் கண்டு வணங்கி அல்லது போகேன் என்று எண்ணம் முடிக்கும் வாகீசர் இருந்தார் அமுது செய்யாதுன்னு சொல்றார். அதனால சாப்பிடாம உட்கார்ந்து அப்படி உண்ணாவிரதம் இருந்து முத முதல்ல உண்ணாவிரதம்னா என்னன்னு அழகா நமக்கு உணர்த்தினவர் திருநாவுக்கரசு சுவாமிகள். ஆக இது போன்ற ஒரு அரிய விஷயங்களை எல்லாம் நாம் மனதிலே கொண்டு கண்டிப்பாக நாம் நம்மை பண்படுத்தி கொள்ள வேண்டும், நாம் நம்மை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 3000 ஆண்டுகள் தவ நிலையில் இருந்த திருமூல தேவநாயனார் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் சொன்ன விஷயங்களை பூரா நாம மனதிலே நிலைநிறுத்தி கொண்டு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களிடம் கூறிக்கொண்டு வாழ்த்து பாடலை பாடலாம். மாணவரும் பூசுரரும் மாதவரும் கோதனமும் மன்னி வாழ்க. தானம் அதில் நடமாடி அடியார்க்கும் பதமறுத்தும் கருணையாரும் ஊனமர ஓங்கிடுக. உலக அதனை மண்ணு முறையால் ஓம்பும் மன்னர் தானம் வினையோடு தழைக. திங்கள் தோறும் உம்மாறி பொழிகதானே என்று மிக அழகாக இந்த வாழ்த்தினை பாடி தொடர்ந்து இந்த இன்றைய அருமையான சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த ஒருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாள்தோறும் நம்மை சைவத்திலே திளைக்க வைத்துக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி திம்பலம்.